ஞாயிறு சிந்தனை.
எனது அருமை அன்புள்ளங்களே, ரஷ்யா நாட்டு அரசர் ஃபிரெடரிக் ஒரு நாள் சிறை கைதிகளை சந்திக்க சென்றார். அரசரை கண்டதும் அங்கிருந்த கைதிகள் தங்கள் உள்ள குமுறல்களை அவரிடம் கொட்ட ஆரம்பித்தனர். தான் செய்யாத குற்றத்திற்காக சிறை தண்டனை அனுபவிப்பதாகவும், நீதிபதி தன் வழக்கை சரியாக விசாரிக்காமல் தீர்ப்பு வழங்கியதாகவும், தான் குற்றமற்றவர் என்றும் ஒவ்வொருவராக கூறியதை அரசர் பொறுமையோடு கேட்டார். சிறையிலிருந்த ஒருவர் மட்டும் எதுவும் சொல்லாமல் அமைதியாக அமர்ந்திருந்தார். அரசர் அவரை அணுகி, நீயும் எக்குற்றமும் செய்யாமல் இவர்களைப் போல் மாட்டிக்கொண்டவன்தானே என்று கேட்டார். அதற்கு அந்த மனிதர், இல்லை மன்னா, தவறு செய்தேன், அதற்குரிய தண்டனையைத்தான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று பதில் சொன்னார். இதை கேட்டதும் அரசர் சிறை அதிகாரிகளிடம் திரும்பி, இந்த குற்றவாளியை உடனே வெளியில் அனுப்புங்கள். இவன் இங்கிருந்தால் சிறையில் உள்ள மற்ற குற்றமற்ற அப்பாவிகளை இவன் கெடுத்து விடுவான் என்று கட்டளையிட்டார். அன்பு இதயங்களே, அரசனை கண்டதும் தங்கள் அருமை பெருமைகளை கூறிய கைதிகள் அதன் பலனை அனுபவிக்கப் போவதாக கனவு கண்டனர். இதற்கு மாறாக இருந்தது அந்த ஒரு கைதியின் நடத்தை. அரசனாக இருந்தாலும் சரி, ஆண்டவனாகவே இருந்தாலும் சரி, அந்த கைதி தன் உண்மை நிலையை சொன்னது நமக்கு சில பாடங்களை சொல்லித் தருகின்றது. இன்றைய நற்செய்தி சொல்லும் கருத்தும் இதுதான் நண்பர்களே. அரசனானாலும் ஆண்டவனே ஆனாலும் சரி, இதுதான் நான் என்று பணிவோடு துணிவோடு சொல்பவர் மீட்படைவார் என்பதே இன்றைய நற்செய்தியின் முக்கிய பாடம். அன்பு இதயங்களே, லூக்கா நற்செய்தி 18 பிரிவில் கூறப்பட்டுள்ள உவமையின் ஆரம்ப வரிகளில், இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர் என்று இயேசு ஆரம்பிக்கின்றார். இறைவன், கோவில், வேண்டுதல் என்ற வார்த்தைகளை கேட்டதும் இந்த உவமை ஜெபிப்பது பற்றிய ஒரு பாடம் என்று எண்ணத் தோன்றுகின்றது. ஆனால் அன்புள்ளங்களே, தாழ்ச்சி என்ற உயர்ந்த பாடத்தை சொல்லித்தரவே இயேசு இந்த உவமையை சொன்னார் என்பதை இந்த உவமையின் அறிமுக வரிகள் இவ்வாறு சொல்கின்றன. தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார். அன்பு நெஞ்சங்களே, இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர் என்ற வார்த்தைகளுடன் இயேசு இந்த உவமையை துவக்கியதும் சூழ இருந்தவர்கள் கதையின் முடிவை ஏற்கனவே எழுதி முடித்திருப்பார்கள். பரிசேயர் இறைவனின் ஆசீர் பெற்றிருப்பார், வரி தண்டுபவர் இறைவனின் கோபமான தீர்ப்பை பெற்றிருப்பார் என்று மக்கள் முடிவு கட்டியிருப்பர். அவர்கள் அவ்விதம் சிந்தித்ததற்கு காரணமும் இருந்தது அன்பர்களே. பரிசேயர்கள் யூத சமுதாயத்தில் அவ்வளவு உயர்ந்த இடம் பெற்றிருந்தனர். வரி தண்டுபவரோ சந்தேகத்துடன் பார்க்கப்பட்டனர். அன்பு நெஞ்சங்களே, பரிசேயர் என்றதும் நாம் எண்ணி பார்ப்பதெல்லாம் இயேசுவுடன் மோதலில் போட்டியில் ஈடுபட்ட பரிசேயர்களையே. இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த அத்தனை பரிசேயர்களும் மோசமானவர்கள் அல்ல. பார்க்க போனால் அவர்கள் மிக கடினமான வழிகளில் இறை சட்டங்களை இம்மியளவும் தவறாமல் பின்பற்றியவர்கள். பரிசேயரோடு ஒப்பிட்டால் வரி தண்டுபவர் மக்கள் மதிப்பில் பல படிகள் தாழ்ந்தவர்தான். ரோமியர்களுக்கு வரி வசூல் செய்த இவரிடம் நேர்மை, நாணயம், நாட்டுப்பற்று, இறைப்பற்று என்று பல அம்சங்கள் தொலைந்து போயிருந்தன. எனவே இவ்விருவரும் இறைவன் முன்னிலையில் இருந்தபோது பரிசேயருக்கு ஆசீரும் வரி தண்டுபவருக்கு தண்டனையும் இறைவன் வழங்குவார் என்று மக்கள் எண்ணியதில் தவறில்லை. இத்தகைய மனநிலையோடு கதையை கேட்டுக்கொண்டிருந்த மக்கள் சற்றும் எதிர்பாராத வகையில் அவர்கள் எண்ணங்களை முற்றிலும் தலைகீழாக புரட்டி போட்டார் இயேசு. பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மைத்தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப் பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப் பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று இயேசு கூறினார். அன்பு நெஞ்சங்களே, இந்த தலைகீழ் மாற்றம் உருவாக காரணம் இந்த இருவரும் பெற்றிருந்த தன்னறிவு, அவர்கள் இறைவனிடம் கொண்ட உறவு. இவ்விருவருமே தங்களை பற்றி இறைவனிடம் பேசுகின்றனர். பரிசேயர் தனது நேர்மையான அப்பழுக்கற்ற வாழ்வை இறைவனிடம் பட்டியலிட்டு கூறுகின்றார். பரிசேயரின் கூற்று இறைவனின் கவனத்தை வலுக்கட்டாயமாக தன்மீது திருப்ப அவர் மேற்கொண்ட முயற்சி. அந்த கோவிலுக்கு தன்னோடு சேர்ந்து வந்துவிட்ட வரி தண்டுபவரின் மீது இறைவனின் கவனம் திரும்பிவிடுமோ என்ற பயத்தில் அவரைவிட தான் கடவுளின் கவனத்தை பெறுவதற்கு தகுதி உடையவர் என்பதை பரிசேயர் அடிக்கோடிட்டு காட்டுகின்றார். சொல்லப்போனால் அன்பர்களே, கடவுளின் பார்வை தன்மேல் மட்டுமே இருக்க வேண்டும் என்ற ஆவலில் இவர் கடவுளுக்கே கடிவாளம் மாட்டும் முயற்சியில் ஈடுபட்டார். இதற்கு மாறாக வரி தண்டுபவர் தன்னை பற்றி அதிகம் பேசவில்லை. அவர் சொன்னதெல்லாம் இதுதான், இறைவா இதோ நான், இதுதான் நான், இவ்வளவுதான் நான். அன்பு இதயங்களே, தன் உண்மை நிலையை புரிந்து கொள்ளுதல், அதனை ஏற்றுக்கொள்ளுதல் ஆகிய அம்சங்கள் உண்மையான தாழ்ச்சியின் கூறுகள். இந்த தன்னறிவில் அடுத்தவரை இணைக்காமல் ஒப்பிடாமல் சிந்திப்பது இன்னும் உயர்ந்ததொரு மனநிலை.
இந்நிலையில் நான் இருப்பது இயேசுவேவும் அருளால் தான். வாழ்வது நான் என்னில் நீயே வாழ்கின்றாய்.
எனது அருமை அன்புள்ளங்களே, தலைசிறந்த 7 புண்ணியங்களில் ஒன்றாக கருதப்படுவது தாழ்ச்சி. இந்த புண்ணியத்தை புரிந்து கொள்வது அவ்வளவு எளிதல்ல.
தனக்கு தாழ்ச்சி உள்ளது என்று ஒருவர் நினைக்கும் அந்த நொடியில் இந்த புண்ணியம் தொலைந்து போகின்றது. நான் தாழ்ச்சியை எவ்விதம் வெற்றிகரமாக அடைந்தேன் என்ற தலைப்பில் இதுவரை ஒரு நூல் வெளிவந்ததில்லை. அப்படி ஒரு நூல் வெளிவந்தால் அதைவிட முரண்பாடு ஒன்று இருக்க முடியாது
என்று ஒரு அறிஞர் தன் பெயரை குறிப்பிடாமல் கூறியுள்ளார். நாம் வளர்த்து கொள்ள வேண்டிய தாழ்ச்சியை குறித்து மக்களுக்கு மறைவுரையாற்றிய ஒருவர் இறுதியில் ஒரு சிறு ஜெபத்தை சொன்னார். இறைவா, இயேசுவைப் போல் பணிவில் நாங்கள் வளரச் செய்தருளும். எங்களுக்கு முன் நிற்பவர்கள் எங்களை விட தாழ்ந்தவர்கள் என்பதை நாங்கள் அறிந்தாலும் அவர்களுக்கு முன் பணிவோடு இருக்க வரம் தாரும் என்று அவர் வேண்டினார். அன்பு இதயங்களே, இது மிகவும் ஆபத்தான, அபத்தமான, தவறான ஜெபம். போலி தாழ்ச்சிக்கு அழகானது ஒரு எடுத்துக்காட்டு. நமக்கு முன் நிற்பவர் நம்மை விட தாழ்ந்தவர் என்ற எண்ணமே நம்மை தற்பெருமையில் சிக்க வைத்துவிடும். அந்த பெருமிதமான எண்ணங்களுடன் அவர்களுக்கு முன் பணிவது நடிப்பே தவிர உண்மையான பணிவு அல்ல. இயேசுவைப் போல் எம்மை மாற்றும் என்று சொன்ன அதே மூச்சில் போலியான தாழ்ச்சியையும் இணைப்பது மிகவும் ஆபத்தானது. அன்பு இதயங்களே, இந்திய மதகுரு ஒருவர் சொன்ன கதை போலி தாழ்ச்சி பற்றி இவ்விதம் கூறுகின்றது. தற்பெருமைக்கு இலக்கணமாக வாழ்ந்த ஓர் அரசனை ஞானி ஒருவர் பார்க்க வந்தார். அரசனுக்கு முன் ஞானி வந்ததும் அவர் தன் தலையில் அணிந்திருந்த தொப்பியை கழற்றி அரசனை வணங்கினார். உடனே அரசனும் தான் அணிந்திருந்த மகுடத்தை கழற்றி ஞானியை வணங்கினான். இதைக் கண்ட அமைச்சர்களுக்கு பெரும் ஆச்சரியம். அவர்களில் ஒருவர், அரசே, என்ன இது? அந்த மனிதன் சாதாரண குடிமகன். அவன் தன் தொப்பியை கழற்றி வணங்குவது முறைதான். அதற்காக நீங்கள் ஏன் உங்கள் மகுடத்தை கழற்றினீர்கள் என்று கேட்டார். அதற்கு அரசன் பின்வரும் விளக்கத்தை சொன்னான்.
முட்டாள் அமைச்சரே, அந்த மனிதனை விட நான் குறைந்து போக வேண்டுமா? அவன் தன் பணிவை காட்ட தொப்பியை கழற்றி எனக்கு வணக்கம் சொன்னான். அவனுக்கு முன் நான் என் மகுடத்தை கழற்றவில்லையெனில் பணிவில் அவன் என்னை வென்றுவிடுவான். நான் அவன் முன் தோற்றுவிடுவேன். யாரும் எதிலும் என்னை வெல்லக்கூடாது. புரிகிறதா?
தாழ்ச்சியிலும் தன்னை யாரும் வென்றுவிடக் கூடாது என்று தற்பெருமையை நிலைநாட்ட அரசன் தந்த அந்த விளக்கத்தை கேட்டு அமைச்சர் வாயடைத்து நின்றார். அன்பு இதயங்களே, போலியான பணிவுக்கு நல்லதொரு எடுத்துக்காட்டு இந்த கதை.
நீ மட்டும் போதும் என் இயேசுவே, என் வாழ்வில் என் நாளுமே, உன் வார்த்தை போதும் என் இயேசுவே, நான் வாழவே. உன் வார்த்தை போதும் என் இயேசுவே, உன்னோடு நான் வாழவே.
என தருமை அன்புள்ளங்களை, பெருமை பணிவு என்ற இரு மனித உணர்வுகளை மனநிலைகளை ஆய்வு செய்ய இன்றைய நற்செய்தி நம்மை அழைக்கின்றது. மேலோட்டமாக சிந்திக்கும் போது பெருமையும் பணிவும் எதிரும் புதிருமான முரண்பட்ட இரு மனநிலைகளாக தோன்றுகின்றன. ஆயினும் அன்புள்ளங்களை ஆழமாக சிந்தித்தால் உண்மையான பெருமையும் உண்மையான பணிவும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஒளி என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள இருளை பற்றி நாம் சிந்திப்பது போல, உண்மையான பணிவு அல்லது பெருமை ஆகியவற்றை புரிந்து கொள்ள போலியான பணிவு போலியான பெருமை ஆகியவற்றை உருவாக்கும் அகந்தையை பற்றி தெரிந்து கொள்வது நல்லது. அன்பு இதயங்களே, கதாசிரியராக, கவிஞராக, இறையியல் மேதையாக, பேராசிரியராக பணியாற்றியவர் C.S. லூயிஸ். இவர் த கிரேட் சின், பெரும் பாவம் என்ற தலைப்பில் அகந்தையை பற்றி ஆழமான கருத்துக்களை கூறியுள்ளார். அந்த கட்டுரையின் ஆரம்ப வரிகளே நம்மை ஈர்க்கின்றன.
எவ்வித விதிவிலக்கும் இல்லாமல் இவ்வுலகில் வாழும் அனைத்து மனிதரிடமும் ஒரு குறை உள்ளது. மற்றவரிடம் இக்குறையை கண்டு வெறுக்கும் நாம் அதே குறை நம்மிடம் உள்ளதென்பதை ஏற்றுக்கொள்ள மறக்கின்றோம். இதுதான் அகந்தை
என்று அவர் தன் கட்டுரையை ஆரம்பித்துள்ளார். பின்னர் அகந்தையின் ஒரு முக்கிய பண்பான ஒப்புமைப்படுத்துதல் என்பதை குறித்து அழகாக விவரிக்கின்றார்.
ஒப்புமையும் போட்டியும் இன்றி அகந்தையால் வாழ முடியாது. சமநிலையில் அழகு, அறிவு, திறமை உள்ளவர்கள் மத்தியில் ஒருவர் அகந்தை கொள்ள முடியாது. ஒப்புமையோ போட்டியோ இல்லாத சூழலில் அகந்தைக்கு இடமில்லை.
இன்றைய உவமையில் நாம் காணும் பரிசேயர் தன்னை மற்றவர்களோடு ஒப்புமைப்படுத்தி அதில் தன் பெருமையை நிலைநாட்டுகின்றார். இவ்வகை போட்டியாலும் ஒப்புமையாலும் அகந்தையில் சிக்கியவர்கள் கடவுளோடும் தொடர்பு கொள்ள முடியாது. அவர்களை பொறுத்தவரை கடவுளும் அவர்களுக்கு போட்டிதான். அன்பு இதயங்களே, அகந்தைக்கு மாற்றாக சொல்லப்படும் புண்ணியம் அடக்கம், பணிவு, தாழ்ச்சி என்ற பல பெயர்களால் அழைக்கப்படுகின்றது. இந்த புண்ணியத்தை புகழ்ந்து பல பெரியோர்கள் பேசியுள்ளனர். தாழ்ச்சியே மற்ற அனைத்து புண்ணியங்களுக்கும் அடித்தளம், ஆதாரம் என்று புனித அகஸ்தீன் கூறியுள்ளார். அடக்கம் அமரருள் உயிக்கும், அடங்காமை ஆரிருள் உயித்துவிடும் என்று ஆரம்பமாகும் அடக்கமுடைமை என்ற பிரிவில் அழகிய 10 குறள்களை நமது சிந்தையில் பதிக்கின்றார் திருவள்ளுவர். தன் அகந்தையினால் பார்வை இழந்து இறைவனின் நியமங்களை காப்பதாக எண்ணிக்கொண்டு கிறிஸ்துவர்களை அழித்துக் கொண்டிருந்த திருத்தூதர் பவுலடியார் சொல்லும் வார்த்தைகள் நமது ஞாயிறு சிந்தனையை இன்று நிறைவு செய்யட்டும்.
கொரிந்தியருக்கு எழுதிய 2 திருமுகம் பிரிவு 12. கிறிஸ்து என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். ஆதலால் நான் என் வலுவின்மையை பற்றித்தான் மனமுவந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். ஆகவே என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கின்றேன். ஏனெனில் நான் வலுவற்றிருக்கும் போது வல்லமை பெற்றவனாக இருக்கின்றேன்.
ஆலை போராசை உதிக்கும் போது அமைதியின்றி நான் தவிக்கும் போது உன் வார்த்தை வாழ்வளிக்கும், உன் பாதை சுகமளிக்கும், உன் நிழல் மட்டும் போதும் என் தலைவா, உன் காலடி தொடர்வேன் என் இறைவா, என் இறைவா, என் இறைவா, நீ மட்டும் போதும் என் இயேசுவே, என் வாழ்வில் என்னாளுமே, உன் வார்த்தை போதும் என் இயேசுவே, உன்னோடு நான் வாழவே.
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.